وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم. وقال الله تبارك وتعالى: وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفظن فروجهن. وقال الله تبارك وتعالى: والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لربها وأدت حق زوجها يقال لها ادخلي الجنة من أي أبوابها شئت. وقال عليه الصلاة والسلام أيضا: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. وقال أيضا: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு ஹிக்மத்துக்காக படைத்திருக்கிறான். ஆனால் அதிலே உயர்ந்த ஒரு ஹிக்மத், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், மனித சமூகத்தை ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். நாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ, உபூதியத்துக்காக, இபாதத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் நாங்கள். எங்களோட கண்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ, எங்களை சுத்தி எதெல்லாம் இருக்குதோ, அவைகள் எல்லாம் எங்களுக்கு உதவியாக படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்புகள் படைக்கப்பட்டிருக்குது மனிதனுக்கு உதவியாக. மனிதன் படைக்கப்பட்டிருக்குது படைத்த ரப்புக்கு அடிமையாக வாழ. அடிமை என்றா இப்படித்தான், அடிமைத்துவத்தை நிரூபிக்கிறது இப்படித்தான் என்று காட்டத்தான் அல்லாஹ் இதை படைத்திருக்கு. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனித இனத்தையும் ஜின்னத்தையும் நான் படைக்கல, அவர்கள் என்ன இபாதத்து செய்யறதுக்கே தவிர. அவ படைச்சிருக்கிறது ரப்ப எங்களை இபாதத் செய்யறது. இபாதத் என்கிறது, அடிமைத்தனம் என்கிறது எப்படி வெளியாகும் என்றால், அல்லாஹ் சொன்னதில் நல்லதை செய்யறதால். அல்லாஹ் என்ன நல்லதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறது. அது சில நேரம் மனசுக்கு பாரமாக இருக்கும், சில நேரம் உடலுக்கு பாரமாக இருக்கும், சில நேரம் சிந்தனைக்கு பாரமாக இருக்கும், சில நேரம் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கும், சில நேரம் கணவனுக்கு பாரமாகலாம், சில நேரம் பிள்ளைகளுக்கு பாரமாகும், சில நேரம் நாம் வாழுகின்ற சமூகத்துக்கு பாரமாகும். எப்படித்தான் இருந்தாலும் அல்லாஹ் எதை சொல்றானோ அதை அப்படி செய்யறதுக்கு தான் எங்களை படிச்சுக்கிற. அதுக்கு பெயர் தான் அல் அமலு சாலிஹா, சாலிஹான் அமல்கள். வேற எதுக்குமே ரப்ப எங்களை படைக்க. குர்ஆன்ல சூரத்துல் முல்கிலே சொல்கிறான், சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. அல்லாஹ் மரணத்தை படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். வாழ்க்கையை தந்ததும் அவன், மௌத்தை உண்டாக்க போறதும் அவன். ஏன் இந்த இரண்டையும் படைத்தான் என்றால், லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களிலே அழகான அமல் இருக்குது யாருட்ட என்பதை சோதிக்கிறதுக்கா, யாரு நல்லது செய்யறாங்க என்று பார்க்கிறார். அது மட்டும்தான் ரப்புடைய தேர்வு. சூரத்துல் கஃபில் சொல்றான், இன்னா ஜஅல்னா மாலல் அர்தி ஜீனத்தல்லஹா லினப்லூஹும் ஐயுஹும் அஹ்சன் அமலா. பூமியில் இருக்கவைகளை எல்லாம் அந்த பூமிக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். ஏன்? பூமியிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் அழகாக தெரியுது, வசந்தாக தெரியுது. மரங்கள் அழகு, பூக்கள் அழகு, கடல் அழகு, ஆறு அழகு, வானம் அழகு, பூமி அழகு, மரங்கள் அழகு, இலைகள் அழகு, விதவிதமான சாப்பாடுகள் அழகு, கட்டிடங்கள் அழகு, வாகனங்கள் அழகு, பிடவைகள் அழகு, நகைகள் அழகு, பார்க்கறதெல்லாம் பிடிக்குது. ஏன்? அழகாக இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த அழகிலே தான் உங்களை சோதிக்கிறோம் நாங்கள். அந்த அழகுகள் உங்களுக்கு பெருசா, அதை படைத்த ரப்பாகிய நான் பெருசா. லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்சன் அமலா, அவர்கள் யாரு அழகான அமல் செய்கிறார்கள் அதை சோதிக்கத்தான் என்று சொல்றார். அடிமைத்துவத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் எங்களை படைத்திருக்கிற ரப்பு அநியாயக்காரன் அல்ல. உலகில எத்தனையோ ஜனாதிபதிகள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ கணவன்மார்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ தாய்மார்கள் அநியாயம் செய்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தாய்க்கு அநியாயம் செய்கிறார்கள். எங்களுடைய ரப்போ அநியாயத்திலிருந்து தூரமானவன். அநியாயம் என்ற பேருக்கு எவனிடத்திலே கிடையாது. உங்களுடைய ரப்பு அடியார்களுக்கு அநியாயம் செய்வோன் இல்லை. அல்லாஹு தாலா அடியார்களுக்கு அநியாயத்து நாடுகோடே அல்ல, ரப்போட அநியாயத்துடைய திட்டமே இல்லை, நினைப்பே இல்லை. அநியாயத்திலிருந்து தூரமானவன் நம்முடைய ரப். நீதத்திலும் நீதமானவன், அஹ்கமுல் ஹாகிமீன் எங்கட ரப். தாய்மார்களே, சகோதரிகளை, அடியார்களாகிய நாங்க இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில சில வேலைகள், சோழிகள் வித்தியாசம், உடலின் அமைப்பு வித்தியாசம், ஆடை அணிகிற முறை வித்தியாசம், இபாதத்துகள்ல சின்ன சின்ன வித்தியாசம். ஆனால் பிரதானமான அமல்கள் எதுவோ அது எல்லாம் ஆண்களுக்கு கடமை போன்று பெண்களுக்கு கடமை. தொழுகை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை, ஆணுக்கு அஞ்சு நேரம், பெண்ணுக்கும் அஞ்சு நேரம். நோன்பே ஆணுக்கு ஒரு மாதம், பெண்ணுக்கும் ஒரு மாதம். ஹஜ்ஜி கடமை என்றால் ரெண்டு பேருக்கும் கடமை தான். ஜகாத் பணம் இருக்கும் என்றால் பெண்ணுக்கும் கடமை, யாருக்கும் கடமை. இதுபோன்று தாய்மார்களே, சகோதரிகளே, தீனுடைய எல்லா அமல்களும், தீனுடைய எல்லா காரியங்களும் ஆண்களுக்கு மட்டும் என்ற பேச்சு கிடையாது, பெண்களும் அந்த வேலையை செய்யும். ஏனெல்லாம் கணவன் மனைவியாக ரெண்டு பேர் இணைச்சிருக்கிறார். கணவன் மனைவி என்று ஏன் இணக்கணும்? ஒரு சில சுகத்துக்காகவா? கணவனிடத்தில் இருந்து கிடைக்கிற பணத்துக்காகவா? கணவன் வாங்கி தருகிற உடுப்புக்காகவா? கணவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய சில சில சுகங்களுக்காகவா? இல்லவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கணவன் மனைவியாக படைத்திருப்பதே, தனியாக சில விடயங்களை செய்ய முடியாது. கணவனும் மனைவியும் இணைந்து அல்லாஹுடைய தீனை அந்த இரண்டு பேரும் சேர்ந்து பூமியிலே நிலைநாட்டும். வீடுகளுக்குள்ளே அல்லாஹுடைய கட்டளைகளை கொண்டு வரத்தான் கணவன் மனைவி. பிள்ளைகளுக்கு தீனை பழக்கி கொடுக்கத்தான் கணவன் மனைவி. வீட்டிலே அல்லாஹுடைய ரசூலுடைய பேரு சொல்லப்படணும், வீட்டிலே தொழுகையில் நிலைநாட்டப்படணும், வீட்டிலே குர்ஆன் ஓதப்படணும், வீட்டிலே ஜிக்ர் செய்யப்படணும், வீட்டிலே நல்லவைகள் மட்டும் பேசப்படணும், வீட்டிலே பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும். இதுக்குத்தான் இந்த குர்ஆன் சொல். முனாஃபிக்குகளான கணவனும் மனைவியும் மூமினான கணவனும் மனைவியும் வித்தியாசப்பட்டவங்க. ஆண்கள் ஈமானுள்ள பெண்கள் ஒருவருக்கொருவர் நேசர்களாகவே இருப்பார்கள். ஈமானுள்ள ஆண்களும் பெண்களும் விரோதிகளாக இருக்க மாட்டார்கள். சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பார்கள். நண்பர்களாகவே வாழ்வார்கள், அன்போடே வாழ்வார்கள். நேசத்தை அவர்களுக்கு இடையில் பாராட்டுவார்கள். ஒருவருக்கொருவர் நல்ல விஷயத்திலே ஒத்துழைப்பு செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், தொழுகையை கூட இரண்டாவது இடத்திலே வைக்கிறான். அதுக்கு முன்னால சொல்லுகிறான், இந்த இரண்டு பேரும் தீனுடைய பணியை செய்வாங்க, அதுக்கு பிறகுதான் தொழுகை. நலவை அவர்கள் ஏவுவார்கள், தீமை அவர்கள் தடுப்பார்கள். அதுக்கு பிறகுதான் தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் என்கிறார். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நலவை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். தீனுடைய பணி ஆணுக்கும் பொறுப்பு, பெண்ணுக்கும் பொறுப்பு. ஆண்கள் எப்படி தீனுடைய வேலை செய்கிறார்களோ, ஆண்களுக்கு எப்படி தீனை நிலைநாட்டுகிற பொறுப்பு இருக்கிறதோ, இதுபோன்று அல்லாஹ் பெண்களுக்கும் தீனை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பெண்களும் தீனை பாதுகாக்கும். தாய்மார்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திச்சு பாருங்கள், நாங்க எப்படி முஸ்லீமாக வந்தோம்? யார் எங்களை முஸ்லீமாக்கினர்? இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? புத்தகம் படித்து முஸ்லீமானவா? யாராவது பயான் செய்து நாங்க முஸ்லீமானவ? இல்லவே, அல்லாஹ் முஸ்லீம் குடும்பத்திலே எங்களை பிறக்க வைத்தானே. அல்லாஹ் முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்க வைத்தான். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது என்ன முஸ்லீமாக்கு? நான் ஏதாவது பெரிய விஷயம் செய்து கொடுக்கிறேன் அல்லாஹ்க்கு, அல்லாஹ்வுக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறேனா, அல்லாஹ்ட சந்தோஷத்தை ஏற்படுத்துறேனா? நானே உலகத்தில இல்ல, ரப் என்ன முஸ்லீம் முடிவு செய்திருக்கிறானே, அல்லாஹ்ட தனிப்பெரும் கிருபைதானே. என்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல், என்னையே பார்க்காமல், நானே உருவாக முன்னால் என்னை அல்லாஹ் முஸ்லீமாக முடிவு செய்திருக்கிறான் என்றால், அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வை என் மீது விழுந்திருக்க முஸ்லீமாக பிறந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் முஸ்லீமாக இல்லை என்றால் எங்கிருந்திருப்பேன் சிந்திச்சு பாரு. நான் இந்த நேரம் எங்கிருந்திருப்பேன்? என்னுடைய வயதிலுள்ள எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் இந்த நேரம் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை வணங்குகிறார்கள். கல்லும் மண்ணும் சேர்க்கப்பட்ட சிலைகளை வணங்குகிறார்கள். வணங்கலையா? அதுக்கு பேச முடியாது, கலக்க முடியாது, பேசவே இயலாது, கலக்கவே இயலாது. தேவைகளை அந்த கல்லுக்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று கொஞ்சம் சிந்தித்தால் புரிகிறது. அல்லாஹ் அந்த மடத்தனத்திலிருந்து என்ன பாதுகாக்கலையா? இந்த உடலில் இருக்கக்கூடிய சிறந்த உறுப்பு தான் என்னுடைய தலை. அதில இருக்கின்ற நெற்றி, இந்த தலையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு குனிய விடாமல் இந்த ரப்பு பாதுகாத்தார். நான் சிரித்தாலும் நன்மை தருகிறான், அழுதாலும் நன்மை தருகிறான். மூமின் சிரித்தாலும் நன்மை, மூமின் அழுதாலும் நன்மை. யாரு தார் உலகத்தில் எந்த முதலாளி சிரிச்சால் சம்பளம் தருவார்? உலகத்தில் எந்த முதலாளி அழுதால் சம்பளம் தருவார்? இந்த ரப்பு சிரித்தாலும் நன்மை தருகிறான், அழுதாலும் நன்மை தருகிறான். முஸ்லிமிலே ரிவாயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய விவகாரம் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கு. அதே மூமினோடு அல்லாஹ் இவ்வளவு இரக்கமா? ரசூலுக்கே ஆச்சரியம், மூமினோடு அல்லாஹ் இவ்வளவு இரக்கமா? சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியம் இருந்தானே, ஆச்சரியம் இருந்தானே. ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போன ரசூல், ஏழு வானங்களை கண்களால் பார்த்த ரசூல், அதெல்லாம் விட ஆச்சரியமாக இருந்தது மூமினோடு அல்லாஹ்வுக்கு இருக்கிற நெருக்கம், மூமினோடு அல்லாஹ்வுக்கு இருக்கிற அன்பை ரசூலை பிரமிக்க வைத்தது. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுத்துவது. ஏன் மூமினுடைய விஷயம் ஆச்சரியம்? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், மூமின் எல்லாமே நல்லதுதான். மூமினுக்கு எது வந்தாலும் நல்ல முடிவுதான். ஈமான்தாரிக்கு எதுவுமே கெட்டதில்லை, எல்லாமே நலவு. மூமின் சிரித்தாலும் நலவு, அழுதாலும் நலவு. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், மூமின் ரெண்டு விஷயத்தை படிச்சிருக்கிறார். ஒன்று நன்றி செலுத்த, மற்றது பொறுக்க. சுக்குரும் சபுரும், நன்றி செலுத்தப்படுத்திருக்கிறான், பொறுமை செய்யப்படுத்திருக்கிறான். சொன்னார்கள் ரசூலுல்லா, மூமினுக்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள் வரும். இந்த ரெண்டில் ஒன்றுதானே வரணும், ஒன்றோ சந்தோஷம் அல்லது கவலை. நாங்களே எங்கள் உள்ளத்தை இந்த நிமிஷத்துல தொட்டு பார்ப்போமே, சிலருடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் சிலர் சில கவலையான இடங்களில் இருந்து வந்திருப்பாங்க, கவலையோடு இந்த மஜ்லிஸுக்கு வந்திருப்பாங்க. கணவனால பிரச்சனை, மகனால பிரச்சனை, வீட்டால பிரச்சனை, வருமானத்தால பிரச்சனை, வாப்பவால பிரச்சனை, மாமவால பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரியால பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனை, வாகன பிரச்சனை, தோழிகள பிரச்சனை. வெளியால பார்த்தா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உள்ளே கவலைகள் நிறைந்திருக்கிறது. ஒரு தாள் கொடுத்தா எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளவு கவலை. சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு முஃமினுக்கு சந்தோஷம் வருகிறது, அஸாபத்துஹு ஸர்ரா, முஃமினுடைய உடலிலே ராஹத் இருக்குது சந்தோஷம், முஃமினுடைய நோய் சோகமாகுது சந்தோஷம், முஃமினுக்கு திருமணம் நடக்குது சந்தோஷம், முஃமினுடைய கணவர் நல்லவர் சந்தோஷம், முஃமினுக்கு குழந்தை பிறக்கிறது சந்தோஷம், முஃமினுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது சந்தோஷம், பூமியினுடைய குழந்தைகள் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் சந்தோஷம், பூமியினுடைய குழந்தைகள் சாலிஹாக இருக்கிறார்கள் சந்தோஷம், நல்லொரு வீடு கிடைக்கிறது சந்தோஷம், ஊரிலே ஒரு மாகுமான பதவி கிடைக்கிறது சந்தோஷம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சந்தோஷத்தின் போது நன்றியாக நடந்தால் அந்த நன்றி அவரை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். சுக்குரோடு நடந்தால் சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தை எப்படி சொர்க்கமாக மாற்றணும் என்று காட்டிக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே இருந்த மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கையில இருக்கிற காசை பார்க்கல, ரசூலுடைய வாயில் இருந்து வரும் ஓதலை பார்த்தாங்க, ரசூலுடைய தொழுகையை பார்த்தாங்க, ரசூலுடைய நோம்ப பார்த்தாங்க, ரசூலுடைய குரான் திலாவத்தை பார்த்தாங்க. வீட்டுக்குள் இருக்கிற மனைவிக்கும் தாகம், உடல் நிறைய நகையும் கை நிறைய காசும் அல்ல. இந்து உலகத்திலே இருக்கிற தாய்மார்களுக்கு, மனைவிமார்களுக்கு இருக்கிற ஆசை, கை நிறைய காசு வரணும், உடல் நிறைய நகை வரணும், உடல் எல்லாம் அழகாக உடுக்கணும். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு அந்த தாகம் பெரிதாக இருக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை நாங்கள் அடையணும். இரவே பார்க்கிறாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க 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 தொழுகிறாங்க, சுபுஹு வரை தொழுதாங்க, தஹஜ்ஜுத் தொழுக. ஒரு மூணு மணி நேரம் பஸ்ஸில் நின்று வந்தா கால்கள் வீங்கிடும், மூணு மணி நேரம் பஸ்ஸில் நின்று வந்தா கால் வீங்கிடும், புட்டு போல வீங்கிடும். 50 வயசு தாண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிறார்கள், எவ்வளவு நேரம் கால்கள் வீங்கிருச்சு. கணவனுடைய கால் வீங்கினா மனைவிக்கு கவலை வருதானே. அதே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி கால்கள் வீங்கிறது தொழணுமா? பாவமே இல்லாத நீங்க இப்படியே நிபாதை செய்யும். அலைஸ கத் கஃபரல்லாஹு லகமா தக்கத்தம மின் ஸம்பிக வமா தாஅர், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கலையா? நாங்க தொழுகிறோம் பாவங்களை மன்னிப்பு கேட்க, நாங்க துவா கேட்கிறோம் பாவங்க, நீங்க பாவமே இல்லாதால் நீங்க ஏன் யார சூழல்லா இப்படி தகஜ தொழணும்? ஒரு 4 ரக்காத்து தொழுது 10 நிமிஷத்துல தூங்கினா போதும் தானே? கால்கள் வெடிக்கிற அளவுக்கு, கால்கள் வீங்குற அளவுக்கு தொழணுமா? யாரு கேட்கிறாங்க? அதில் தாய்ச்சா சூழல்லா இசல்லா வெண்ண ஒழுங்குப்படுத்தினாங்க தெரியுமா? ஆயிஷா இந்த கருத்திலே சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் தஹஜ்ஜு தொழுவதை நடந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க, நான் தஹஜ்ஜு தொழுவதை என்னை மன்னித்ததற்கு நன்றி செலுத்த, உங்களுடைய தஹஜ்ஜுத் எல்லாம் மக்ஃபிரத்தை கேட்கும் தஹஜ்ஜுத், என்னுடைய தஹஜ்ஜுத் மக்ஃபிரத்தை தந்ததற்கு நன்றி செலுத்தும் தஹஜ்ஜுத். அல்லாஹு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ர அடைகிறான், தன்னை முன்பின் பாவம் இல்லாமல் ஆக்கின ரப்புக்கு தஹஜ்ஜுத் தொழுது நன்றி செலுத்தினார்கள். நன்றியுள்ள அடிமையாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்டான். மன்னித்ததற்கு நன்றி செலுத்துற முறை இதுதான். என்னை பாவம் இல்லாமலாக்கினானே, அல்லாஹ் நினைத்திருந்தால் நபியாக வைத்துக் கொண்டே என்னுடைய பாவங்களுக்காக என்னை தண்டித்திருக்கலாம், என்னை பாவம் செய்ய வைத்திருக்கலாம், அப்படி ஒன்றுமே செய்யாமல் பாவம் இல்லாத ஒரு புனிதராக ஆக்கினானே, அதுக்கு நன்றியாகத்தான் நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதனால தான் சொன்னாங்க, இந்த யார் எப்போது மூமிங்கள் தங்களுடைய சந்தோஷங்களின் போது நன்றி செலுத்துகிறார்களோ அந்த நன்றி அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். மேலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுக்கு சில கவலைகளும் வரும், சோகம் இல்லாமல் அல்ல, கவலைகள் சோகங்கள் மூமிங்களுக்கு கட்டாயம் வரும், நோய்கள் வரும், மரணங்கள் வரும், இழப்புகள் வரும், களவுகள் வரும், தீயால் எரிகின்ற நிலைமைகள் வரும், வீடுகளை இழக்கின்ற நிலைமை வரும், கணவனை இழக்குகின்ற நிலைமை வரும், பிள்ளைகளை இழக்குகின்ற நிலைமை வரும், பதவிகள் பறிபோகின்ற நிலைமைகள் வரும். இந்த சோகங்களின் போது முஃமின் பொறுமையாக இருக்கிறான், பொறுமை அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஆகவேதான் உலமாக்கள் வழி சொல்கிறார்கள், முஃமினை சொர்க்கத்துக்கு கொண்டு போக ரெண்டு வாகனம் இருக்குது, ஒன்று நன்றி, மற்றது பொறுமை. கொழும்பு போகவோ பஸ் இருக்குதுல்ல, சிடிபி பஸ்ஸும் இருக்குது, பிரைவேட் பஸ்ஸும் இருக்குது. கொழும்புக்கு போக மூமின் சுவர்க்கத்துக்கு போக ரெண்டு வாகனம், ஒன்று நன்றி, இரண்டாவது பொறுமை. ஆண்களை விடவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் பெண்கள், மிகவும் நன்றியுள்ள நன்றிக்குரியவர்களாக இருக்க. ஏன்? அவர்கள் தங்களுடைய கணவருக்கு நன்றி செலுத்துவதே தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்துறது போல. ஒரு பெண்மணி 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட, ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு 3 குர்ஆன் ஓதுறதை விட, ஒரு பெண்மணி புகாரி ஷரீஃப் அப்படியே வாசித்து முடிக்கிறதை விட, ஒரு பெண்மணி 10 கோடி காசு செலவழிக்கிறதை விட தன்னுடைய கணவனோடு பிரச்சனை இல்லாம வாழப்படுகிறது ஆகப்பெரிய. கணவனோடு பிரச்சனை உண்டாக்கி கொள்ளாம வாழ தெரியும் என்றால் அந்த பெண்மணிக்கு சுவர்க்கத்துக்கு லேசாக போகலாம். எத்தனை பெண்கள் கணவனோடு முருகிக்கொண்டு அல்லாட கோபத்துக்கு ஆளாக இருக்கிறார், அல்லாட கோபத்துக்கு ஆளாகிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களுக்கு கணவனாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் 11 பெண்களை வச்சிருந்தாங்க ஒரே காலத்தில். 9 பேரும் ஒரே குடும்பம் அல்ல, 9 பேரும் வித்தியாசமான குடும்பங்கள். அதிலே குறைசி வம்சமும் இருந்தார்கள், தன்னுடைய விரோதியின் மகளும் இருந்தா, யஹூதி மனைவியும் இருந்தா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா யஹூதியுடைய மகள், யஹூதி பெண். உம்மு ஹபீபா தன்னுடைய விரோதியான அபு சுஃபியானின் மகள் அடிமையாக வைத்திருந்தார்கள். எகிப்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த 2 பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக வைத்து பாவித்திருந்தார்கள். இந்த பெண்கள் எல்லாம் எப்படி கணவரோடு நடக்கணும், கணவர் இந்த பெண்களை எப்படி சமாளிக்கணும்னு படித்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் ஒரு கணவனை எப்படி மதிக்கணும், கணவனோடு ஒரு மனைவி எப்படி வாழணும், இதை கற்றுக் கொடுத்தாங்க. கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை இல்லை என்ற ஒரு கதை இல்ல உலகத்தில், எந்த குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்கு இடையில சச்சரவு வராமல் இல்ல. அப்படி வராமல் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் வீட்டுல வராமல் இருந்திருக்க, அங்கேயே பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்றில்லை, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் மூமினுடைய வீட்டிலே வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சமாளிப்பார்கள். மூமின் இல்லாதவர்கள் பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வருவார்கள். மூமின் பிரச்சனைகளை சந்தோஷத்துக்குள்ள படியாக மாற்றிக் கொள்வார். மூமினான பெண் கணவரோடு வரக்கூடிய முரண்பாடுகளை, கவலைகளை, கோபங்களை சந்தோஷமாக பிரட்டிக் கொள்ளக்கூடியவள். ஏன்? அவளுக்கு குர்ஆன் வழிகாட்டி இருக்குது, கணவனை எப்படி நீ திருப்தியாக்கணும். இது ஒரு தனியான கலை. இன்னைக்கு கல்யாணம் ஒன்று வந்துருச்சுன்னா கல்யாண நிகழ்வை எப்படி நடத்துறது அதைத்தான் எல்லாரும் போய் படிக்கிறாங்க. ஆலிம் சாப்ட நிக்காக எப்படி, மகர் எப்படி, வலிமா எப்படி, அடையாத ஒரு சின்ன ஒரு வேலை, அரை மணி நேரத்தில் அந்த முழு கலையை படிச்சிடலாம். நிக்காக எப்படி செய்யணும், அது அரை மணி நேரத்தில் ஆணும் பெண்ணும் படிச்சிடலாம். அதை விட பெரிய ஒரு கலை இருக்குது, அது கிதாபில இல்ல, அனுபவசாலிகள் படிக்கணும். அது என்ன தெரியுமா, கணவன் மனைவி எப்படி புரியணும், மனைவி எப்படி கணவனை புரியணும்.
www.acmyc.com
கணவனை கணவனாக விளங்குறது ஒரு கலை, மனைவிய மனைவியாக விளங்குறது ஒரு கலை. கணவனை கணவனை நாவால் கணவன் என்று சொல்றதல்ல, உண்மையான மனைவி யார், கணவனை மனதால் கணவன் என்று சொல்லணும். மனது ஏற்கிறதா இவர் என்ற கணவன் என்று மனது ஏற்குதா, மனது ஏற்றுக்கொண்டால் கணவனின் குறைகளை அவள் வழியிலே சொல்ல மாட்டாள், குறைகளை சமாளிப்பாள். ஏன், கணவனின் உடுப்பாகவே கணவனின் ஆடையாகவே அல்லாஹ் மனைவியை குர்ஆனிலே சொல்கிறான், உன்ன லிபாஸ் உள்ளக்கும் வாழ்த்தும் லிபாஸ் உள்ள உன்ன. அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகள், நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள். ஆடையின் பிரதான வேலை என்ன, உடுப்பு ஏன் உடுக்கிறது, அழகுக்கு உடுக்கிறோம், உடம்புக்குள்ள இருக்கிற குறைகளை மறைக்கவும் உடுக்கிறோம். உடுப்பில எத்தனையோ தன்மை இருக்குது, அதில் ஒன்றுதான் குறைகளை வெளியிலே காட்டாமல் மறைப்பது உடுப்பு. இது போன்று கணவனின் குறைகளை மறைப்பவளை மனைவி. எப்போது மனைவி தன்னுடைய கணவனின் குறைகளை வெளியிலே மறைக்க சொல்லாமல் இருப்பா, தன்னுடைய கணவரோடு மட்டும் அதை முடிச்சுக் கொள்வது எப்ப, மனதால என் கணவர் என்று ஏத்துக்கொண்டா, இந்த கணவர் என்று மனதால ஒத்துக்கிட்டா இவந்த குறைகளை வெளியிலே சொல்ல மாட்டா. வெளியே சொன்னால் இனி அவரோடு கணவன் மனைவியாக வாழ்றது சிரமம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளும். இது போன்று கணவர் புரிஞ்சு கொண்டார் மனைவி என்றால் இப்படித்தான். கணவன மனைவியிடத்தில் தவறு வருவது போன்று கணவனாலும் தவறு வர முடியும். ஏன், ஒரு மனிதன், மனிதன் என்றால் தவறுக்கும் மறதிக்கும் இடையிலே படைக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இல்மை தானும் படித்திருந்தார்கள், மனைவிமார்களுக்கும் படித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் எப்படி நுழைஞ்ச என்றால், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாவின் ஒரு அடையாளத்தை வைத்து புரிந்து கொள்வார்கள். ஒரு கட்டத்திலே சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நான் வீட்டுக்கு வந்தவுடனே நீ என்னோடு இரக்கமாக இருக்கிறாயா கோபத்தோடு நிற்கிறாயான்றத சில வினாடிகள்ல கண்டுபிடிப்பேன். நீ என்னோடு முஹப்பத்தா அல்லது நீ என்னோடு கோபமா, நீண்ட நேரம் போகாதத பாக்க, உன்னை பேச்சாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். அது தாய்ஷாவுக்கு அதிசயமாக இருந்துச்சு. அட, இரக்கமும் கோபமும் மனசுல உள்ள ஒன்றல்ல, அதை எப்படி வீட்டுக்குள்ள வந்த ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறான், யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி என்று கேட்டான். இன்றைக்கு ஒரு கடவர் மனைவி கோபமாக இருக்கிறார் என்பதை பேசி கண்டுபிடிக்க தேவையில்லை, வீட்டுக்குள்ள வந்து கண்டுபிடிச்சிருவார். கதவை துறக்கிற முறையே போதும், சலாத்துக்கு பதில் சொல்ற வேகமே போதும், வீட்டை துப்பரவாக வச்சிருக்கிற முறை, சமையல் செய்திருக்கிற முறை, பிள்ளைகள் உடுப்பாட்டி இருக்கிற முறை, வீட்டை துப்பரவாக வச்சிருக்கிற முறை, இதை பார்த்து புரிவாரே இவ எப்படி இருக்கிறார், சுடு சட்டியாக இருக்கிறாவா குளிராக இருக்கிறாவா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் அதால புரிஞ்சு கொள்ளல, மனைவிமார்கள் அப்படி இருக்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ்வை எப்படி புரிய வைக்கவும் இல்லை. கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, சொன்னாங்க ஆயிஷா நீ பேசும் போது உன்னோட வந்தோடு நான் கதை பண்ணல, அரபிகள் மூணு வார்த்தைகள் பேசினால் நாலாவது வார்த்தை சத்தியம் செய்வாங்க, வல்லாஹி வில்லாஹி தல்லாஹி என்றெல்லாம் சத்தியம் செய்வாங்க. என்னோடு இரக்கமாக உள்ள நேரத்தில் வரப்பி முஹம்மது என்றுவாய், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக. என்னோடு கோபம் போயிருந்தால் அந்த நேரம் சொல்லுவாய் வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக. சுபஹானல்லாஹ், இப்ராஹிமாலே முஹம்மதாலே தான் கோபத்தை விரக்கத்தை கண்டுபிடிக்கிறான். வேறு கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தியாசமே இல்லை, கோபத்திலையும் விரக்கத்திலையும் அடுத்த எல்லாத்திலையும் சமமாகவே ஹதரத் ஆயிஷா நடந்திருக்கிறான். உணவு கோபத்திலும் இரக்கத்திலும் ஒரே மாறி, சிரிப்பு ஒரே மாறி, வரவேற்பு ஒரே மாறி, கடக்கிறது ஒரே மாறி. எப்படியான மனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன? 50 பிந்திருச்சு, 50 தாண்டி 55 பிந்தி. அப்பதான் இந்த கதையை சொல்றாங்க. அதுல தாயிஷாவுக்கு வயது என்ன? 18 ஆகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போது ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு வயது 18. இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ள தேடுற வயசே 18. அன்று ஹஜ்ரத் ஆயிஷா 18 வயதாகும் போது விதவை ஆகிறார்கள், கணவனை இழக்கிறார்கள். 18 வயது என்பது அனுபவம் இல்லாத காலம். 9 வயதிலிருந்து 18 வயதுக்கு இடையிலே உள்ள அனுபவம் குறைந்த இள வயதிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடன் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்திலேதான் இந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அந்த இளம் வயதிலே, துடிதுடிப்புள்ள வயதிலே, 55 வயதை தாண்டிய தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உங்களோடு எனக்கு பாருங்க வயது வித்தியாசமாகிற நேரம் எவ்வளவு கோபதாபம் வரும். ரசூலல்லாஹ் 50 தாண்டினவங்க, இவங்க துடிதுடிப்புள்ள இளம் பருவத்தில் உள்ள ஒரு இளம் பெண், ரெண்டு பேருக்கும் இடையில எவ்வளவு கிளாஸ் வரும், எவ்வளவு மோதல்கள் வரும். ஒரு இளம் பெண்ணின் மனதில் உள்ள சந்தோஷத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை வரும்போது, ஒரு வயதாளியின் கஷ்டங்களை ஒரு இளம் பெண் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை வரும்போது வாழ்க்கையில் எவ்வளவு மோதல் வரும். 10 வருஷ இடைவெளி இருந்தாலே எவ்வளவு சண்டை வருகிறது, 20 வருஷ இடைவெளி இருந்தால் எவ்வளவு சண்டை வருகிறது, 30 வருடம், 40 வருடம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வித்தியாசம். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சுபஹானல்லாஹ் என்ன சொல்லாங்க தெரியுமா? மா அஹ்ஜுரு இல்லா ஸ்மக், யா ரசூலல்லாஹ், என்ன பெரிய கோபம் எனக்கு வந்தாலும் அதை உங்களுடைய உடம்பிலோ, உங்களுடைய உடையிலேயோ, உங்களுடைய சாப்பாட்டிலேயோ, உங்களோட கதைப்பதிலேயோ காட்டுறதில்லை, உங்களோட பெயரோட மட்டும்தான் கோபம். கோபத்தை காட்டுறது பேர்ல தான். முகம்மது என்பதை நீக்கி உங்கள் அப்பா இப்ராஹிம் என்ற பெயரை கொண்டு வந்தது. வரப்பி முகம்மது, வரப்பி இப்ராஹிம். என்ன மனமான வாழ்க்கை, என்ன அழகான வாழ்க்கை! இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், அவர்களுடைய மனைவிமார்கள் அழகாக காட்டிக் கொடுத்தார்கள். ஏனைய பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அஹ்லாக், நல்ல பண்பாடு. ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விலகி போச்சு. ஹஜ்ரத் சௌதா வயது தாண்டி 50-60 தாண்டிட்டு போறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறைகளை பார்க்கும் போது தன்னோடு விருப்பம் குறைவு போல தெரியுது. இன்றைக்கு ஒரு கணவன் விருப்பம் இல்லாமல் நடக்கிறார் என்றால் எந்த வகையில் ஒரு பெண் நடந்து கொள்வான்? முழு ஆக்ரோஷத்தையும் காட்டுவான், முழு குடும்பத்தையும் சேர்த்து ஒரு போர்க்களமாக மாத்திடுவான், ஊரையே குழப்பிடுவான், காலை கோடை அதிர்ந்து போயிடும். அப்படி இல்லையா வாழ்வான்? அல்லாஹ் குர்ஆனிலே பெண்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறான், கணவன் உங்களோடு விருப்பம் இல்லாமல் நடக்கிறார் என்றால் நீங்கள் உங்களை எப்படி மாத்திக்கொள்ளும்? ஒரு பெண்மணி பயப்படுகிறா, கணவன் என்ன புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார், முந்தி போல இல்லை, இப்ப ஒரு மாதிரி நடக்கிறார், யாரால் பண்றார், என்ன புறக்கணிக்கிறார், முந்தி நான் சொன்னதை எல்லாம் செஞ்சு தருவாரு, இப்ப அப்படி செஞ்சு கொடுக்கிறார் இல்ல, முன்பு நான் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு, இப்ப அப்படி வாங்கி கொடுக்கிறார் இல்ல, முன்பு இசா தொழுதன்னு வருவாரு, இப்ப வெறுப்போடு 11 மணி பிந்தித்தான் வர்றாரு. யாரால் விளங்குது? நுஷூத் விளங்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், கணவனை விட்டு பிரிகிறதை விட அவன் ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் என்றால் உலமாக்கள் தகுந்தவர்களின் ஆலோசனையோடு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை, ஏதும் என்னிடத்திலே இருக்கிற ஒரு தவறு, என்னிடத்தில் இருக்கிற ஒரு பலகீனத்தினால் கணவர் அப்படி ஒரு நிலைமைக்கு போவதாக இருந்தால் கணவனோடு சமாதானம் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. சமாதானமே சிறந்த வழி. ஃபலா ஜுனாஹ அலைஹிமா யுஸ்லிஹா பைனஹுமா ஸுல்ஹா வஸ்ஸுல்ஹு கைர். பிரிந்து அடிதடியாகி பிரிந்து பிள்ளைகளை நடுரோட்டிலே விடுவதை விடவும், அனாதையாக்கி விடுவதை விடவும், ரெண்டு பேரும் ஒற்றுமையாகி ஒரு குடும்பத்தை பாதுகாத்து பிள்ளைகளுக்காக வாழ்வதே ஆகச்சிறந்தது. இந்த புத்திமதியை ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு தஆலா எடுக்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன விட்டுடாதீங்க, என்ன தலாக் சொல்லிடாதீங்க. நீங்க பல மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இரவுகளை பிரித்து பிரித்து கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு வருகின்ற அந்த நாளை எனக்கு தேவையில்லை. அந்த நாள் கொடுக்கறதில்ல, நான் ஒரு வயதாளி, எனக்கு நாள் நேரம் தருவதில்ல, எனக்குரிய நேரத்தை ஒதுக்குவதில் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எனக்கு தருகிற நாளை நான் ஹதரத் ஆயிஷாவுக்கு ஹதியா பண்ணுகிறேன். ஆனால் உங்களுடைய மனைவியாகவே நான் மௌத்தாகணும். ஏன் கியாமத்தான் இந்த தாக்கத் உம்மஹாத்துல் மூமினீங்களுடைய பட்டியல் கியாமத்தில் எழும்பணும். மூமிங்களுடைய தாய்மார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் பட்டியல் நாருங்கள். எப்படி ஒரு மனைவியின் சிந்தனை என்று பாருங்க. பிரிவது லேசி, சண்டை பிடிக்கிறது லேசி, குழப்பது லேசி, ஆனால் அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டலை அந்த மனைவி பின்பற்றுகிறார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் உமருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஹஜ்ரத் ஹஃப்ஸா. ஹஜ்ரத் உமர் எப்படி ஜோஷானவர், சிங்கம். சின்ன விடயம் வந்தாலே யார சூழல்லா அனுமதித்தாங்க, கழுத்து எடுத்தனர். இலங்கை யார சூழல்லா அதிரி கொடுக்கவும் அனுமதி தந்தால் கழுத்தை வெட்டி போடுவோம், அனுமதித்தாங்கன்னு கேட்போம். அப்படி ஒரு சிங்கம், சிங்கத்தின் மகளும் சிங்கமாகத்தானே இருக்கும். அவரோடு சின்னொரு தர்க்கம் ஏற்படுகிற சூழல்லா இஸ்லாத்துவர் முடிவெடுத்தார்கள். ஹப்சாவ தலாக் கொடுத்துருவோம், உள்ளத்தால முடிவு செய்துட்டாங்க. இவ விடுகிறது தான் சரி. ரசூலுல்லாஹ் தீவிரமாக உணர்வுகளுக்கு அடிபட்டு கோபதாபங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முடிவெடுப்பவர்கள் அல்ல, நிதானமாக தன்னுடைய ஆளுமை அனுபவத்தை வைத்து தீர்மானிப்பவர்கள். முடிவெடுத்தார் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொல்றதுதான். ஆனால் ரப்புல் அர்பாப் அடியார்களுக்கு அடியாயம் செய்கிறவன் ஹஃப்ஸாவின் இபாதத்துகளை பார்க்குகிறார். ஹஜ்ரத் ஹஃப்ஸா வீட்டிலே நான் எதிர்பார்த்ததை செய்கிறார், ரப்பை சந்தோஷப்படுத்துகிறார் ஹஜ்ரத் ஹஃப்ஸா. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகுது. ரசூலுல்லாஹ் உள்ளத்தால் முடிவெடுத்தவுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் இறங்குகிறார்கள். வானத்திலே இருந்து வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களோட முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளணும். சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் ஹஃப்ஸாவுக்கு பேச வாப்பா ஹஜ்ரத் உமர் வரல, நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் வரல, கபீலாவுடைய தளபதி வரல, ஊருள்ள முக்கியஸ்தர்கள் வரல, சமாதானம் பேச வரல, அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருந்து ஆள் வந்திருக்கிறது. ராஜி ஹஃப்ஸா, ஹஃப்ஸாவை திருப்பி எடுங்க, தலாக் சொல்ற முடிவை மாத்துங்க. என்ன காரணம், ஹஜ்ரத் ஹஃப்ஸா 7 கோர்ஸ் முடிச்சிருக்கிறா, அவ பெரிய ஒரு பண்டிதராக இருக்கிறா, ஊருக்கே பெரிய ஒரு புள்ளியாக இருக்கிறா, ஊரிலே மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருக்கிறா, அதுக்காகவா இல்ல. அல்லாஹ் சொன்னான், அவட வாழ்க்கைய பாருங்க, அதிகமான நாட்கள் நோன்பு பிடிக்கிறா, நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுகிறா. ஹஃப்ஸாவின் தஹஜ்ஜுதும் ஹஃப்ஸாவின் இரவின் பகலினுடைய நோன்பும் அல்லாஹுடைய தர்பாரை உசுப்பி விட்டு இபாதத். இதனாலதான் வருகிறது ஹதீஸ்ல, யாரு மனிதர்கள் கோபித்தாலும் அல்லாவை கோபிக்க கூடாது என்று முழு மனிதர்களும் எதிர்க்கும் போது அல்லாவை சந்தோஷப்படுத்துவார்களோ, கொஞ்ச நாளையில எதிர்த்த மனிதர்களை அல்லாஹ் வசப்படுத்தி தருவாங்க. முழு மக்காவும் எதிர்த்தது, குடும்பத்திலே முக்காவாசி எதிர்ப்பு ரசூலுல்லாஹி தாவத்து, குறைசி வம்சமே எதிர்ப்பு, நபிய கொலை செய்யறதுக்கு ஒப்படைக்கூடும் என்று அபூ தாலிபுக்கு நிபந்தனை விதிச்சாங்க. கொடுக்காததனால் 2 வருஷம் குடும்பத்தையும் சேவை அபி தாலிபில் ஒதுக்கி வச்சாங்க. அந்த குழந்தைகள் பால் இல்லாமல் அழுது அழுகை காபாவுக்கு கேட்டுச்சு. சாப்பாடு இல்லாமல் இலை குலைகளை சாப்பிட்டதனால் அவர்கள் மலங்கழிக்கும் போது ஆடுகளை போன்று மலங்கழிஞ்சாங்க, விட்டைகளை விட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ரசூலுல்லா இஸ்லா செல்லம், நீங்க முழு மக்கா மறுபக்கத்துக்கு நின்றாலும் அல்லாட தீன விட போறதான். 8 வருஷம் தாக்க மக்காவை விட்டு 8 வருஷம் போனாங்க, மதீனாவில் இருந்தார்கள். 8வது வருஷம் ரமலானிலே முழு மக்காவையும் கையிலே கொடுத்து எதிர்த்தவர்கள் அனைவர்களையும் சஹாபியாக்கிறான் அல்லாஹ். முழு மக்களும் கோவித்தாலும் தீனிலே உறுதியாக நின்றால் எதிர்த்த மக்களை அல்லாஹ் நாளை சாதகமாக ஆக்குவான். ரசூலுல்லாவை சாதகமாக ஆக தாய்மார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வகையிலே ஒரு கணவரோடு எப்படி வாழணும் என்ற அழகான வாழ்க்கைகளை, முறைகளை, புத்திமதிகளை ரசூலுல்லாஹி இஸ்லாமுடைய மனைவிமார்கள் காட்டி கொடுத்தான். இந்த புத்திகள் வருவதற்கு என்ன செய்யணும்? வீட்டிலே அல்லாஹுடைய இபாதத்துகள் ஹயாத்தாக்கப்படும், வீடு இபாதத்துகளை கொண்டு பரிபாலிக்கப்படணும், வீடு அழகாகவும் இபாதத்தால் வீடு இயங்க ஆரம்பிக்கிறது. தஹஜ்ஜுதில் இருந்து கணவனும் மனைவியும் தஹஜ்ஜுத் தொழுகையில் இருந்துதான் ஒரு வீட்டின் முதல் நேரத்தை முதல் அமல ஆரம்பிக்கும். தஹஜ்ஜுத் தான் எங்களுடைய ஆரம்பம். இரவு வித்தருடன் வீட்டினுடைய அந்த விளக்குகள் அணையணும். தஹஜ்ஜுதில் ஆரம்பிப்போம், வித்தருடன் வீட்டினுடைய அமல்கள் நிறைவு பெறும், அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமான என்று சுபகு கிளம்புறதே பெரிய விஷயம். எத்தனை கணவனுக்கு சுபகு இல்ல, மனைவிக்கு சுபகு இருக்குது, எத்தனையோ கணவன்மார்களுக்கு ஃபஜ்ர் இருக்குது, எத்தனையோ மனைவிமார்களுக்கு ஃபஜ்ர் இல்ல. தொழுகிறது 6 மணிக்கு, தொழுகிறது 6:30 மணிக்கு, எவ்வளவு பெரிய முசீபத்து! இந்த வீடுகளுக்குள்ள எப்படி சந்தோஷம் வரும்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத கொண்டு ஆரம்பிக்கிற அந்த குடும்ப தலைவர்களுக்கு துஆ செஞ்சான், நல்லர் அல்லாஹ் இம்ரான், அல்லாஹ் ஒரு கணவனின் முகத்தை பிரகாசமாக்கி வைக்கட்டும், சொர்க்கத்தில் மினுங்கின முகத்தோடு இருக்கட்டும். என்ன கணவர்? அவர் எழும்பி உலு செய்து தஹஜ்ஜு தொழுதுட்டு மனைவி எழுப்புறாரு, அவர் எழுப்ப மறுக்கும் போது தண்ணிய முகத்தில தொளித்து எழுப்புறாரு. அல்லாஹ் இந்த மனிதனுடைய முகத்தை பிரகாசமாக்கட்டும். மேலும் சொன்னாங்க, ஒரு குடும்ப தலைவி ஒரு தாயின் முகத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒளிமயமாக வைக்கட்டும், பிரகாசமாக்கி வைக்கட்டும். அவள் தஹஜ்ஜுத் கிளம்பி புது செய்து தொழுதுவிட்டு கணவன் எழும்பாத போது கணவனையும் எழுப்புகிறார், எழும்ப மறுக்கும் போது சண்டை பிரச்சனை வராத முறையில் தண்ணீர் தொளித்து கணவனை எழுப்பி உற்சாகப்படுத்தி விடுகிறார். இந்த பெண்ணின் முகத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரகாசமாக்கட்டும். பிரகாசமான முகமுடைய கணவர், பிரகாசமான முகமுடைய மனைவி. தஹஜ்ஜுத் இல்ல அல்லாஹ் சந்தோஷம் இல்லை. சஹஜ்ஜுதை கொண்டு வீடுகளை ஹயாத்தாக்கும். கணவன் வீட்டிலே கண்ணீர் வடிக்கிறார், அல்லாஹுடைய தர்பார் திறந்திருக்கும் நேரம், அடியார்களே தேவைகளை கேளு தருகிறேன் என்று சொல்லுகிற நேரம், அடியானை கடன் இருக்கிறார் கேளு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் நேரம், அடியானை பாவங்களை மன்னிப்பு கேட்கிறியா, என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வாரியா, இந்த நேரம் வாழ்ந்து கூப்பிடுகிற நேரம். கணவனும் மனைவியும் அழுதால் அந்த வீட்டிலே வருகின்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவுளியாக்களாக வருவார்கள். அவுளியாக்கள் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு பெரிய ஈமான்தார், எவ்வளவு பெரிய ஈமான்தார், அல்லாஹ்வோடு உள்ளத்தை லயித்து விட்டவர். உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையுடன் இருந்த பெண்மணிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. சுபஹானல்லாஹ், அவங்களுடைய நிக்காக பார்த்தாலே வரது, ரொம்ப கஷ்டத்துடன் வறுமையுடன் மக்காவிலே வாழுகிறார்கள். உம்மு சுலைம் முந்தின கணவர் அவர்களை தலாக் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர்களுக்கு கிடைத்த மகன் தான் அனஸ் இப்னு மாலிக். மாலிக் தான் முதல் கணவர், அவர் விட்டுட்டு போயிட்டார். இந்த நேரத்திலே தான் இரண்டாவது கணவராக அபூ தல்ஹா பேசி வருகிறார். அபூ தல்ஹா மக்காவிலே உள்ள அழகானவர், ரொம்ப வசதியுள்ள ஒரு செல்வந்தர், வறுமையோடு ஒரு விதவையாக ஒரு குழந்தையை விட்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பணக்காரன் வாழ்க்கை கொடுக்க முன் வருகிறார் என்றால் எவ்வளவு தூரம் முன்னின்று அதை கபூல் செய்யணும் ஒரு பெண். ஆனால் அந்த பெண்ணிடத்தில் இருந்த தீன பாருங்க. சொன்னார்கள், நீ சிறுக்குடர் இருக்கிறாய், நீ இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காபிர். காபிரும் முஸ்லீமும் குடும்பம் நடத்த முடியாது. காபிர் காபிர் தான், காபிருடைய பணம் காபிரை சுத்தமாக்காது, பணம் மனிதனை சுத்தமாக்காது, கழிவா சுத்தமாக்கும். வல அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக்கின் வல வாஜபக்கும். குர்ஆன் சொல்லு, ஈமான் உள்ள ஒரு அடிமை, அடிமை என்கிறது மிருகத்தை போன்ற காட்சிக்கு விற்கப்படுகிறவர், சுதந்திரமே இல்லாதவர். ஆனால் அவரிடத்தில் ஈமான் இருக்குது. இவர் யாரை விட, ஒரு ஈமான்தாரியை விடவும் மிகவும் சிறந்தவர். இவர் ஒரு காபிரான ஒரு ஒரு சுதந்திர புருஷரை விடவும் மிகவும் சிறந்தவர்.
முஷ்ரிக்காக உள்ளவர், அந்நியவராக உள்ளவர், அவருடைய அழகு, அவருடைய பதவி, அவருடைய கார், அவருடைய வீடு, அவருடைய காசு, அவர் வச்சிருக்கிற கடை உங்களுக்கு வியப்பை உண்டாக்கினாலும் ஒரு அடிமையான மூமினுடைய தரத்துக்கு அவனுக்கு வரவே முடியாது. குஃபுர் குஃபுர் தான், சிறுக்கு சிறுக்கு தான். இதனால் ஒரு கோரிக்கை வைத்தார் ஹஜ்ரத் அபூ தல்ஹா, நீங்கள் என்னை திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் முஸ்லிமாகி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வாங்க. முதல் நிபந்தனை முஸ்லீம் ஆகணும், இரண்டாவது நிபந்தனை ஹிஜ்ரத் செஞ்சு வரணும். ஒரு பணக்காரன் ஹஜ்ரத் உம்மு சுலைம் அழகாகவும் இருந்தார்கள், பெரும் புத்திசாலி, சஹாபா பெண்களிலே நிறைய மசாயல்களை படித்திருக்கிற ஒரு பெண்மணி தான் ஹஜ்ரத் உம்மு சுலைம். சோதனையான நேரத்தில் பொதுவாக பெண்கள் முழுக்க விழுந்துருவாங்க, கவலையான நேரத்தில் தாங்க முடியாதவர்கள் பெண்கள், ஒரு கவலையை சகிக்க முடியாதவர்கள் பெண்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆணை விட பலசாலியாக இருக்கிறவர் தான் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. இதனால் அவர்கள் அடைஞ்சு கொள்ள அபூ தல்ஹா முயற்சி செய்தார். சொன்னார்கள் உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செய்து வருவீர்களாக இருந்தால் எனக்கு மஹரே தேவையில்லை, மஹர் இல்லாம முடிக்கிறேன், உங்களுடைய இஸ்லாம் எனக்கு மஹராகட்டும், உங்களுடைய கலிமாவை நான் மஹராக கபூல் செய்கிறேன். எப்படிப்பட்ட பெண்ணிடுவார் கணவர் தன்னை திருமணம் முடிக்க விரும்பவர் கலிமா சொல்வதை மஹராக கபூல் செய்கிறார்கள். வேறொன்றுமான நீ கலிமா சொன்னீங்கன்னா அந்த கலிமாவை மஹராக வச்சு நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்படி திருமணம் முடித்த பெண் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹுன்னா மதீனாவிலே குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வஃபாத் வருகிறது, குழந்தை மௌத்து. சஹீஹுல் புகாரி இருக்கிற செய்தி, குழந்தை மரணித்து விட்டார். குழந்தை மூத்தா போச்சுன்னா ஒரு ஒரு தாய் எப்படி இருப்பான்? குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளையும் ஒரு தட்டிலையும், அந்த குழந்தையில் அந்த தாயுடைய கவலை ஒரு தட்டிலையும் வைத்தால் தாயுடைய உள்ளத்தில் உள்ள கவலை பாரமானது, அவ்வளவு சோகம். இந்த நிலையிலே தான் கணவர் இரவு நேரம் வீட்டுக்கு வருகிறார். என்ன விதமான மாற்றமும் முகத்திலே இல்லை, உபசரிக்கிறார், வரவேற்கிறார், விருந்து வைக்கிறார். கணவன் கேட்கிறார், பிள்ளை எப்படி இருக்குது? சொன்னார், ஹத அமைதியாக இருக்கிறது. மௌத்தானா அமைதியாக தான் இருக்கும். சிலேடையாக சொன்னார், அமைதியாக இருக்கு. அன்றிரவு கணவனுடன் குடும்பம் நடத்துகிறார். அல்லாஹ் கணவனுக்கு எதையுமே சொல்லல. காலையில் எழும்பின பிறகு கணவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு மனிதன் ஒரு பொருளை அமானிதமாக தந்துவிட்டு திருப்பி கேட்கும் போது எப்படி நடக்கணும்? அவர் சொன்னார், கட்டாயம் கேட்டா கொடுக்கணும். சொன்னார்கள், இது போன்று அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குழந்தையை அமானிதமாக தந்தான். அவன் திருப்பி எடுத்துக்கொண்டான். எப்படி இருக்கும் கணவனுக்கு? அடி மையத்த வீட்டில வச்சுக்கிட்டு விருந்து போட்டிருக்கிறான், மையத்த வீட்டில வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி இருக்கிறான். சோஷமே ஒரு கவலை வந்துச்சு கணவருக்கு. ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாவிடத்திலே கவலையாக இதை சொல்லும் போது, நீங்கள் இருவர்களும் நேற்றிட ஒன்று கூடினீர்களே, அல்லாஹ் அதிலே பரக்க செய்யட்டும் என்று ரசூலுல்லா துவா செய்தார். ஒரு பெண்ணுடைய ஈமான், ஒரு பெண் சோதனையை தாங்குகின்ற விதம், ஒரு பெண் சோதனையான நேரத்தில் அல்லாஹுடன் இருந்த தொடர்பினால் அவளுக்கு வரக்கூடிய வீரம், அந்த குடும்ப உறவினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சரித்திரம் வருகிறது, அந்த குழந்தையின் மூலமாக 13-14 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அனைவர்களுமே தீன்தாரிகளான பெரும் பெரும் ஆலிம்களாக முஹத்தித்களாக உலகத்திலே பிறந்தனர். ஒரு பெண்ணுடைய தீனுடைய சக்தி, கணவனை கணவனிடம் வாங்கின மகர் கணவனுடைய ஹிதாயத் இஸ்லாம், தைரியத்தோடு வாழ்கிறார். இப்படி ஒவ்வொரு பெண்ணும் வீட்டிலே தன்னுடைய கணவரை தீனின் மூலம் சந்தோஷப்படுத்தி பிரச்சனைகளை எல்லாம் மறந்து, பிரச்சனைகளை எல்லாம் விட்டு, பழைய நடந்த தவறுகளை தூக்கி தூக்கி திரும்பி திரும்பி பேசிக் கொண்டிருக்காமல் நடந்தவைகளை விட்டுவிட்டு புதிது புதிதாக சிந்தித்து, தீனை விட்டதனால் தான் இந்த பிரச்சனைகள் என்றெல்லாம் சிந்தித்து
யாரெல்லாம் மன்னித்து மறந்து தீனை வீட்டுக்குள்ளே ஹயாத்தாக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசியை பார்த்தால் சந்தோஷமான வாழ்க்கையாக அவர்கள் வாழ்வார்கள். சந்தோஷமான வாழ்க்கை. அநேகமாக ஜைனவர்கள் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நேரடியாக நிக்காக முடிச்சு கொடுத்த பெண்மணி அதை ஜெயினம் சொல்வார்கள். அடுத்த மனைவார்களுக்கு முன்னால் உங்களை எல்லாம் உங்களுடைய குடும்பம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். என்னை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுத்தார். எவனுடைய ஆட்சி வானத்துக்கு மேல இருக்கிறதோ அந்த ரப்பு என்னை முடித்துக் கொடுத்தான். உங்களை எல்லாம் உங்களுடைய தன்னைமாரும் சகோதரமாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார்கள். என்னை ரப்புல் அர்பாப் முடித்துக் கொடுத்தார். இந்த ஹஜ்ரத் ஜைனப் கடைசி சக்கராத்தில இருக்கும் போதே தன்னுடைய சக தோழிகளான அடுத்த மனைமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் தன்னுடைய சக்கரத்திகளை அழைத்து சொல்கிறார்கள். மனிதர் என்ற ரீதியில் பலவிதமான பொறாமைகளும் போட்டிகளும் ஏற்பட்டு எங்களுக்குள்ளே முரண்பாடுகள் வந்திருக்கும். மனம் நோகும்படி நான் உங்களை பேசியிருப்பேன், நடந்திருப்பேன். இவைகளை நீங்கள் மன்னித்தால் தான் நாளை நான் அல்லாஹ்விடத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். என்னை நீங்கள் கட்டாயம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டே அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். உளப்பரிசுத்தம். இந்த பண்பு, இந்த தன்மை எல்லோரிடமும் வரும். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கணும், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக இருக்கக்கூடாது. தாய்மார்களை ஒரு பாவம் லேசென்றான் நினைக்கிறோம். ஒரு பாவம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு உத்தரவுக்கு மாத்தமாக நடக்கிறது, சின்ன வேலையாகவா தெரியுது. நாங்கள் முன்னேற இருந்த எத்தனையோ பதவிகளை இல்லாமாக்கு, எங்கேயோ போக இருந்தோம். நாங்க இப்படி குடும்பத்தில வாழ்கிறவர்கள் அல்ல, உயர்ந்த பதவியில் வாழ வேண்டியவர்கள். எங்களை பாவம் எங்களை கீழே அடிச்சு தள்ளு. எங்கட பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல, பெரும் தரஜாவில் இருக்க வேண்டியவர்கள். நாம் செய்த குற்றம் அவர்களுக்காக தஹஜ்ஜுதில் அலாதது பிள்ளைகளை இன்று நடு ரோட்டில் விட்டிருக்கிறது. கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறார். ஒரு பாவம் சும்மா விடாது. பாவம் என்கிறது சின்ன விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவத்துக்கு மறுமையில தண்டனை தாரது வேற, அது பெரிய தண்டனை. ஒவ்வொரு பாவத்துக்கும் உலகத்திலேயும் தண்டனை இருக்கு. இரவையில் ஒதுரும் அலிஃப்லாமியும் செய்தா வெள்ளிக்கிழமை சுபகு தொழுகையில் ஒதுரும். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. பாவிகளுக்கு சின்னவித பெரிய தண்டனை ஆகிராவில கொடுப்போம், உலகிலே கொடுப்போம். அல்ல அதாபுல் அதினா, குறைந்த அதாப கொடுப்போம். உலகத்திலும் பாவத்துக்கு சின்ன சின்ன தண்டனைகள் வரும். ஏன், அதை படும்போது சரி பாவத்தாலதான் இந்த விளைவு வந்தது என்று நினைச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வார். லாலகும் எர்ஜியோ. எத்தனையோ பேரை அவர்களுடைய பாவங்கள் நோயாளியாக்கி விட்டிருக்கிறது. இவங்க நோயாளி ஆக வேண்டியவங்க அல்ல, 10 வருஷத்துக்கு முந்தி செய்த பாவம் அவர்களை நோயாளியாக்கி. எத்தனை செல்வ குடும்பத்திலே உள்ளவர்களை பிச்சைக்காரனாக்கி இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னால அவர்கள் செய்த தன்மை. சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவில் இருந்த ஒரு பெரிய இமாம். அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் சையீது தாபியீன் என்றுவாங்க. சஹாபாக்களுடன் இருந்தவர்களுக்கு தாபியூன்கள் என்று பெயர். அவர்கள் இருந்த சையீது தான் சயீத் இப்னு முஸய்யப். மஸ்ஜிது நபவியின் முதல் சஃபிலே 20 வருஷம் நின்று தொழுதவங்க. சொன்னாங்க, முன் சஃபில உள்ளவங்களை முதுக பார்த்து கொண்டு நான் 20 வருஷம் சொல்லல. முன்சப்பில உள்ளவங்க முதுக யாரு பாப்பாங்க? ரெண்டாம் சப்பில உள்ளவங்க. 20 வருஷம் முதல் சப்பில நின்று தொழுதவங்க. 20 வருஷம் சப்பில இருந்துதான் அதான் சத்தத்தை கேட்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு மகான் நான் சாயுது முன் முசையப் ரஹிமஹுல்லாஹ். இவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இருந்தான் எங்கிற காலத்தில் நல்ல வசதியோடு இருந்து, இப்ப வசதிகள் இல்லாம போய் நல்ல சொல்லுவ பங்களோட்டு ஆகிட்டாருங்க. தமிழ்ல சொல்லுவாங்க வங்கரோத்து நிலை. வசதியோட இருந்து இல்லாமச்சு, கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். நான் அவரை பார்த்து பரிகாசமாக ஒரு வார்த்தை சொன்னேன், யா முஃப்லிஸ், இல்லா வழியானவனே,
இருந்து எல்லாம் பறிகொடுத்தவளே என்று ஒரு வார்த்தை சொன்ன. இந்த வார்த்தை இந்த சும்மா உடல்ல 40 வருஷத்துக்கு பிறகு நானும் அந்த நிலைமைக்கு போயிட்டேன். நானும் பெரிய வசதிகாரன், இந்த வசதிகள் எல்லாம் இல்லாமி மற்றவர்களிடம் யாசிக்க போகிற அளவுக்கு இந்த பொருளாதாரம் மாறிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுகிட்டேன், 40 வருஷத்துக்கு முன்பே ஒரு மனிதனுடைய மனதை யா முஃப்லிஸ் சொல்லி நோகடிச்சனே, அது என்ன இந்த நிலைமைக்கு தள்ளி. இப்பொழுது எல்லா ரஹ்மத்துல்லாஹி பெரிய மகான் குர்ஆன மனிதம் செய்திருந்த ஹாஃபிலுல் குர்ஆன் ஒரு நாள் தாடி முளைக்காத அழகான ஒரு வாலிபரை பார்த்து சிந்தித்தார்கள். ஆண்கள் எப்படி மஹரம் இல்லாத பெண்களை பார்க்கிறது ஹராமோ, இது போன்று தாடி முளைக்காத சிறு பிள்ளைகளை பார்க்கிறதும் ஹராம். நிறைய பேருக்கு அந்த ஃபிக்ஹுடைய சட்டம் தெரியாது. இப்படி பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர்களுடைய உஸ்தாத் சொன்னார்கள், என்ன யாரை பார்த்து யோசிக்கிறாய், இதனுடைய விளைவை நீ வெகு விரைவில் பார்த்துக் கொள்வாய். வெகு விரைவில் பார்த்துக் கொள்வாய் சொன்னார்கள். 30 வருஷத்துக்கு பிறகு நான் மனனம் செய்திருந்த குர்ஆன் மறந்து போச்சு. குர்ஆன் 30 வருஷத்துக்கு பிறகு பாடமாக்கி இருந்த குர்ஆன் மறந்து போச்சு. எதால? ஒரு பார்வைய பார்த்ததால், ஒரு பார்வை. பாவம் இவ்வளவு கொடூரமான, பாவம் இவ்வளவு கொடூரமான. தாய்மார்களே சகோதரர்கள், இப்ப பாருங்க, பெண்கள் என்ற ரீதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அல்லாஹ் கட்டளைகளை எவ்வளவு தூரம் மாறு செய்கிறோம். அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான், நீங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால முழு உடலையும் மறைக்கணும். சின்ன பாவமா இது? இது ஒரு சிறிய பாவமா? நான் செய்கிற ஒரு தனி பாவம் அல்ல, ஊரில் உள்ளவர்களை பாவமாக்கிற ஒரு செயல். எத்தனை பேர் பருதா இல்லாததால என்ன பார்த்து அவங்க கண்களால பாவியாகிறாங்க. பருதா அணிஞ்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை. குர்ஆனுடைய கட்டளை ஏ பழக்கப்படல, எங்க உமா பருதா அணியல்ல, ஊரில எல்லோரிடத்திலையும் பருதா இல்ல, எல்லாம் மூடிக்கொண்டு போறது வருத்தம் போல இருக்குது. சின்ன சின்ன இந்த சாட்டுக்களை சொல்லி பருதாவில் இருந்து விலகி இருக்கிறோம். நாங்களும் பாவியாகி பல பேரையும் பாவியாக்குறோம். இதனை வழங்கிக்கோங்க, இந்த பாவங்கள் தான் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதிச்சு கொண்டிருக்கு. இல்லைன்னா நாங்க எங்கேயோ உயர வேண்டிய ஒரு சமூகம். இன்று எங்களுடைய நாட்டிலே ஒரு பாதுகாப்பற்ற சமூகமாக மாறியிருக்கிறோம். இந்த நேரம் யாரு தாக்கினாலும் எவராலும் ஏன் எதுக்கென்று கேட்டு நீதி வாங்க முடியாத பாதுகாப்பற்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறோம். இழந்ததை நாங்களே ஈடு செய்து கொள்ள வேண்டும். யாரும் கொடுத்து எங்களை நிமிர்த்த ஆள் இல்லை. ஏன் அல்லாட தீன நாங்க பாதுகாக்கல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்போது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு? முஸ்லிம்களின் அமைச்சர்கள் அல்ல, முஸ்லிம்களின் பாதுகாப்பு உறுப்பினர்கள் அல்ல, முஸ்லிம்களிலே எல்லோரும் ஆயுதம் இயக்க தெரிந்தவர்களாக மாறுவதல்ல, முஸ்லிம்கள் எல்லாம் கல்விமான்களாக மாறுவதல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இதால கிடைக்கமண்டில்ல. ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுது, முஸ்லிமுக்கு பாதுகாப்பு முஸ்லிம் அல்லாத கட்டளையை பாதுகாக்கிறதா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாட கட்டளைகளை பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாட கட்டளைகளை பாதுகாரு, நீ திரும்புற திசையில் அல்லாட உதவியை கண்டுகொள்வாய். பருதா அல்லாஹ்வுடைய கட்டளை, பாதுகாத்தால் அல்லாஹ் மானங்களை பாதுகாப்பான். இல்ல மானங்களை எல்லோரும் சேர்ந்து இழக்க வேண்டி வரும். பயங்கரம் கட்டளைகள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதை யாரும் பரிதா அணியறதால எவருக்கும் வயிறு நிறைய போறதில்லை, எவருக்கும் காட்சி கிடைக்க போறதில்லை, பயான் பண்ணினவருக்கு சர்டிபிகேட் கிடைக்க போறதில்லை. கேட்பவர்கள் உணர்ந்து நடந்தால் முழு சமூகத்துக்குமான பாதுகாப்பை எல்லாம் ஏற்படுத்தும். சிந்திச்சு பாருங்க, பெண்களுடைய அடக்கம், பெண்களுடைய ஒழுக்கம், பெண்களை எல்லாம் விரும்புகிறான். வீட்டிலையும் முத்தத்தில் நிக்காம நடு வீட்டுக்குள்ள நிக்கிறவர்கள் அதையும் சொன்னான். ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள எங்கே இருக்கேனும், ஆனால் திடீரென்று ஒரு ஆண் வந்துவிட்டால் அவருடைய பார்வையில படாதவாறு நடு வீட்டிலே நிக்கிறாளே, அந்த பெண்ணோடு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் ஆண்களை போன்று பாதையில சுத்த ஆரம்பிச்சுட்டார். வகுப்பு என்ற பேரு, கல்வி என்ற பேரு, பொருள்களை வாங்கணும் என்ற பேரு, உறவினர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற பேரு, பல பெயர்களை வைத்துக் கொண்டே இரவு பகலாக பெண்கள் சுத்தி திரிய ஆரம்பித்திருக்கிறார். தாய்மார்களை எல்லாம் அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூபக்கர் இப்னு அரபி மிகப்பெரிய மகான், அவர்களுடைய தப்சீர இருக்கிறது, அஹ்காமுல் குர்ஆன் என்ற தப்சீர், அதிலே அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நாபுலுஸ் என்று ஊருக்கு போனார். ரெண்டு வார காலம் அங்கே தங்கி இருந்தார்கள். ஹதீஸ் படிக்கிறதுக்காக சொன்னார்கள், அந்த ரெண்டு வார காலமும் எந்த நேரத்திலும் பெண்களை நான் இந்த கண்களால பார்க்கல. ரெண்டு வார காலம். இப்படி ஒழுக்கமிக்க ஒரு சமூகம் தான் நமது மூதாதையர்களின் சமூகம். நமது சகாபாக்கள் தாபியுங்கள் சமூகத்தாவியங்கள் உருவாக்கி தந்தது இப்படியான பெண்களை தான், இப்படியான கிராமங்களை தான், இப்படியான நகரங்களை தான் நல்லா பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அந்த ஒழுக்கம் எல்லாம் விடுபட்டது. பல பல காரணங்களை சாட்டுகளை சொல்லிக்கொண்டே பாதையிலே பெண்கள் இறங்கி திரிய ஆரம்பித்தார்கள். விபச்சாரத்தின் கதவுகள் திறந்திருந்தபடி, கண்ணால விபச்சாரம், நாவால விபச்சாரம், தொலைபேசியால விபச்சாரம், எஸ்எம்எஸ் விபச்சாரம், வாட்ஸ்அப்ல விபச்சாரம், வைபர்ல விபச்சாரம், ஒரு பெண்ணுக்கு செட் பண்றது இருக்குதே கையால செய்யற விபச்சாரம், ஒரு ஆணுக்கு அண்ணி ஆணுக்கு தவறான செய்தியை தகவலாக கொடுக்கிறாள், அது குரல் பதிவாக எழுத்து வடிவாக இருக்கட்டும், தினா அது தெளிவாக சொல்லுது. தினா ஒன்று பெரிய தினா, இன்னொன்று சின்ன தினா. ஒரு பெண்ணுடைய மானத்தை தவறான வழியிலே கொடுத்து விட்டால், ஜினாவிலே விழுந்து விட்டால், வெறும் ஜினாவண்ட குற்றம் மட்டுமல்ல அவள் ஒரு சதிமோசகாதியாகிறார். ஏன் ஜினாவண்ட குற்றத்தை வெக்கத்துக்காக மறைத்தால் முழு குடும்பமும் முழு ஊரும் அப்படியே ஏமாற்றத்திலே விடுகிறார். கணவன் பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை என்று வளர்ப்பார். ஆனால் உண்மையில் அவன் அல்ல கணவர், அந்த குழந்தைக்கு தந்தை ஜினா செய்தவர். இவள் வெக்கத்துக்கு மறைக்கிறாள், கணவனுக்கு துரோகி. அந்த பிள்ளை தன்னுடைய பேரன் என்று அந்த கணவனை தகப்பன் சொல்லுகிறான். உண்மையில் பேரன் அல்ல, மாமாவுக்கு துரோகம் செய்தான். வாப்பம்மா என்று சொல்லுகிறான், அவள் வாப்பம்மா அல்ல, ஜினா செய்தவனின் பிள்ளை. அந்த வாப்பம்மாவுக்கும் துரோகம் செய்கிறான். என்னென்ன அநியாயம்! சாச்சா பெரியப்பா, அந்த ஊர் அந்த குடும்பத்துக்கே துரோகம். ஒரு பெண்ணுடைய ஒரு ஜினா. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒழுக்கங்களை பேணி உலகத்தில் இருப்போமையானால் சின்ன கொஞ்ச காலம் கஷ்டம்தான். பரிதாப முழுமையாக அணிந்து தொழுகைய நேரத்துக்கு தொழுது வீட்டிலே முழுக்க முழுக்க தீனுடைய பேச்சுகளை பேசி தீன்தாரிகளை உருவாக்கி விட்டோமையானால் கியாமத்தில் எங்களுக்கு சுவர்க்கம் எப்படி கிடைக்கும் என்றால் விரும்பின கதவால சுவர்க்கத்துக்கு போகும்னு சொல்லப்படும். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இடம்பெறுகிற ஒரு சஹீஹான ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு பெண்மணி ஐந்து நேரம் தொழுகை நேரத்துக்கு தொழுகிறார். அல் மராத்து இதா ஸல்லத் கம்ஸஹா, ரமலான் வந்தால் நோன்பு பிடிக்கிறாள். வஸாமத் ஷஹ்ரஹா, தன்னுடைய ரப் அல்லாஹ் கட்டளையிட்டால் ஃபர்தாவா ஃபர்தா, மஹ்ரம் பேணணுமா மஹ்ரம் பேணுதல், தனியே பிரயாணம் போறது ஹராமா விடுறோம். அத்தாத் லி ரப்பிஹா, தன்னுடைய ரப்புக்கு வழிபடுகிறாள். வஅத்தத் ஹக்க ஜௌஜிஹா, தன்னுடைய கணவரின் கடமைகளை குறையில்லாமல் செய்து கொடுக்கிறான். இந்த நாலு வேலைகளையும் செய்வாளாக இருந்தால் யுகாலு லஹா உதுஹுலி அல் ஜன்னா மின் ஐ அபுவாபிஹா ஷீதி, அவளுக்கு சொல்லப்படும், சொர்க்கத்துக்கு போவன்றல்ல, அது எல்லா நல்லமல் செய்தவர்களுக்கும் சொல்லப்படும், சொர்க்கத்துக்கு போகின்ற வழிகள் பல இருக்குது, எட்டு வாயில்கள் இருக்குது, விரும்பிய வாயிலுக்குள்ளால சொர்க்கம். ஆக தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வகையில் ஒழுக்க சீலர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து இருக்குகின்ற கொஞ்ச காலத்தையும் ஒளிமயமிக்க ஈமானுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வகுபதிகளையும் அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலை.
குல்லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.